ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं देवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोदयमुदीरयेत् नष्टप्रायशोभत्रेषु नित्यं भागवत सेवयां भगवतीम् उत्तमश्लोकीं भक्तिं भगवदीर्नैष्ठिकीं श्रीमद्भागवतं काण्डम् 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது பதம் 34 நிஷம்ய கர்மாணி குணான் அதுல்யான் வீரியாணி லீலதனு வீக்ருதானி யதா திகர்ஷோ புலகாஷு கத்கதம் உத்கண்ட உத்காயதி ரௌதி நிருத்தியதி நிசம்ய கர்மாணி குணான் அதுல்யான் வீரியாணி லீலதனுபி கிருதானி யதாதிகர்ஷோத் புலகாஷு கதக்கத்கதம் ரோத்கண்ட உத்காயதி ரௌதி நிருத்தியதி நிசம்ய கேட்டு கர்மாணி உன்னதமான செயல்களை குணான் ஆன்மீக குணங்களை அத்துல்யான் அசாதாரணமான பொதுவாக சாதாரண மனிதனில் காணப்படாத வீரியாணி மிகவும் சக்தி வாய்ந்த லீலா தனுபி வெவ்வேறு அவதார லீலைகளால் கிருதாணி செய்யப்பட்ட யதா எப்போதும் அதிகர்ஷ பரமானந்தத்தினால் புட்புலக மெய்சிலிர்த்து அஸ்ரு கண்களில் நீர் பெருக கத்கதம் தழுதழுத்த குரலில் புரோத்கண்ட திறந்த குரலுடன் புத்காயதி புறக்கப்பாடுகிறார் ரவுதி அழுகிறார் நிறுத்தியந்தி ஆடுகிறார் மொழிபெருப்பும் பிரபாக்கு சரி பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் நிச்சயமாக தன் புலங்களை அடக்கியவனாகி முக்தி பெற்றவனாகிறான். இத்தகைய முக்தி பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவானுடைய உன்னதமான அவதார லீலைகளை பற்றி கேட்கும் பொழுது மெய்சிலிர்த்து கண்களில் நீர் பெருக ஆத்ம அனுபூதியினால் சில சமயம் வெளிப்படையாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அழுகிறார். இவ்விதமாக உன்னத ஆனந்த பிரவசங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார். பொருளுரை: பகவானை சில அசாதாரணமானவை. பகவான் ராமச்சந்திரரா தோன்றிய போது சமுத்திரத்தில் பாலம் கட்டியது போன்ற அசாதாரணமான செயல்களை செய்தார். அதுபோலவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 7 வயது உடையவராக இருக்கும்போதே கோவர்த்தன் மலையை தூக்கினார். இவை அசாதாரணமான செயல்களாகும். தெய்வீகமான நிலை இல்லாத முட்டாள்களும் கயவர்களும் பகவானுடைய அசாதாரணமான செயல்களை வெறும் கட்டுக்கதைகள் என்று எண்ணுகின்றனர். ஆனால் முக்தி பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவானை அசாதாரணமான செயல்களை பற்றி கேட்டவுடனே பரவசங்களை அடைந்து பாடுதல் ஆடுதல் ஆனந்தமாக ஒரு கழுதல் போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு பக்தருக்கும் பக்தன் இல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடாகும். பக்த தொண்டை ஈடுபட்டுள்ள ஒருவன் நிச்சயமாக தன் புலங்களை அடக்கியவனாக்கி முக்தி பெற்றவனாகிறான். இத்தகைய முக்தி பெற்ற தூய பக்தர் ஒருவர் பகவானுடைய உன்னதமான அவதார லீலைகளை பற்றி கேட்கும்போது மெய் சிலிர்த்து கண்களில் நீர் பெருக ஆத்ம அனுபூதியினால் சில சமயம் வெளிப்படையாக ஆடிக்கொண்டோம், பாடிக்கொண்டோம் அழுகிறார். விதமாக உன்னதமான ஆனந்த பரவசங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணாய சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே விசேஷன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ வாட்சாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. இதை தொடர்ந்து பக்தரோட மனநிலையை செயல்களை பற்றி பிரகலாத சொல்லிட்டு வர்றார். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக வந்து பக்தியில் பக்குவப்படுறவங்க பகவானோட லீலைகளை பற்றி கேட்கும்போது ஆனந்தமும் மெய் சிலிர்க்கவும் கண்களில் நீர் பெருகவும் ஆடவும் பாடவும் செய்கிறோம். நமக்கு வெளிப்படையாக பார்க்குறதுக்கு வந்து அதான் சொல்கிற மாதிரி பகவானோட லீலைகள் வந்து அசாதாரணமான செயல். சாதாரணம்னா எல்லாரும் செய்யக்கூடியது, அதுக்கு ஆப்போசிட் வந்து அசாதாரணம். அசாதாரணம்னா எல்லாரும் செய்ய முடியாது. அத்துல்யான் துல்லியானா எல்லாரும் செய்யக்கூடிய அத்துல்யானா அன்இக்குவல் அத்துல்லால் அத்துல்யானா அன்இக்குவல்னு அர்த்தம். சீதைக்கு ஒரு பேரே அத்துல்யான்னு பேர். அத்துல்னா அன்இக்குவல், அதை கம்பேர் பண்ண முடியாது, சாதாரணமான இல்லை. அதே மாதிரி பகவானுடைய செயல்களும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான. அதுக்கான தினாடி அது கேட்கும்போது பகவான் செயல்கள் ஒவ்வொன்றும் பக்தனுக்கு ஆனந்தம் விட்டுறனாடி அவன் வந்து ஆனந்தமாக ஆடி பாடுறான். ஆனால் சாதாரண நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அதை கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. பிரபாதர் சொல்லக்கூடிய உதானந்தரா ராமர் பாலம் கட்டினது, அதே மாதிரி கோவர்த்தனத்துக்கு கிருஷ்ணர் பிடிச்சது, இதெல்லாம் வந்து நிறையா பேர் இன்னும் சமுதாயத்தில் நிறையா பேர் கட்டுக்கதை கதை சும்மா ஒரு டைம் பாஸ் ஸ்டோரின்னு தான் நினைக்கிறாங்களோ இல்லையா, ரியல் இன்சிடென்ட்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் பக்தனுக்கு வந்து பகவானோட ஒவ்வொரு காரியங்களும் அசாதாரணமான காரியங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஆனந்தத்தை தருறனாடி அதை நினைக்கும்போது ஆனந்தத்தில் பெருகி இது பண்ணாங்க. சமயத்தில் பக்தனுக்கு வந்து பக்தன் இல்லாதவன் அறகுற பக்தனுக்கு வந்து இந்த பெரிய விஷயங்கள் மெட்டீரியலாக பெரிய விஷயங்களை தர்றது தான் இதாக இருக்கும். ஆனால் பக்தன் உண்மையாக சீரியஸாக இருக்கிறவனுக்கு வந்து பகவானோட பக்திக்காக பக்தனுக்காக இறங்கி வர செயல்களும் வித்தியாசமாக தெரியும். இந்த சைதன்ய மகாப்பிரபு வந்து ஸ்ரீரங்கம் வந்தப்போ அந்த பிராமணர் வந்து தலைகளாக வச்சு படிக்க எல்லாரும் சுற்றி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஏன் இந்த மாதிரினா அவர் இந்த பிராமணர் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டவுடனே அவன் அந்த பகவத்கீதை படிக்க என்ன குரு சொன்னார், ஆனால் என்னாடி முழுசாக படிக்க முடியாது, எனக்கு படிக்கிறது இருந்தால் படிக்க தெரியாது, ஆனால் படிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அது கேட்டவுடனே அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாரு தெரியுது. ஆனால் நீ எதுக்கு அழுகிறானா இல்லை, அது தூக்கி பிடிச்சவொடனே பகவான் கருணையை நினச்சி எனக்கு உடனே மெய்ச்சில் இருக்குது, தன் பக்தனுக்காக வேண்டி தேட ஓட்டவே இப்போ உட்காந்தார், அந்த சீன் அப்படியே கண்ணில் வந்துடுது அப்படின்றார். அந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு வந்து பகவானோட ஒவ்வொரு செயல்களும் ஆனந்தத்தை தரக்கூடியது. ஆனந்தம் போதி வர்த்தனம் அப்படி என்ன சொல்றது, ஆனந்தம் போதி வர்த்தனம் ஆனந்தம் போதி வர்த்தனம் ஆனந்தத்தை தரக்கூடியது ஒவ்வொன்றும். அது மட்டும் இல்லாமல் சைத்தன்ய மகாப்பிரபு 6வது ஸ்லோகம் என்னது சிஷ்டாஸ்திரத்தில் அந்த மைசில் கிரபத்தை சொல்லுவார், ஐநந்த தனிஜாக்குங்கிறம் பதித்தாமா விஷமே பாவம்புத கிருப்பையா தவபாதமங்க நயனம் கல தசுருதாரையா, நயனம் கல தசுருதாரையா, நயனம்னா கண்கள், தசுரு தாரதாரையா கண்ணீர் கொட்டும், நயனம் கண்கள் வந்து நயனம் கல தசுருதாரையா, வதனம் வதனம் உதடு, கற்கட ருத்தியாகிரா துடிக்கும் அதனால் கற்கட, புலக்கை நிச்சித்தம் வப்புகடா புலக்கை என்ன பாடி மெய்சிலிக்கிறது, தவணாம கிரகணே பவிஷ்யதி, ரொம்ப சுத்தமான பக்தர் வந்து பகவான் நாமத்தை கேட்டவனே இந்த அறிகுறிகள்லாம் வழிபடும்னு சொல்றாரு. காரணம் வந்து பகவானோட கருணை வந்து இந்த பக்தர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் புரிஞ்சுக்கிறாங்க, பகவான் நாமத்திலையும் புரிஞ்சுக்கிறாங்க, பகவான் ஆக்ஷன்லையும் புரிஞ்சுக்கிறாங்க, பகவானோட இதுலையும் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க வந்து சுத்த பக்தியில் வாழ்ந்தவனே மனநிலையில் வந்து பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்துமே பக்தர்களுக்கு ஆனந்தத்தையும் கொடுக்குது. ஆனந்த பரவச நிலையை வெளிப்படுத்துகிறான். அவங்க வந்து ஆடுறதும் பாடுறதும் கண்ணீர் வடிகிறதும் வந்து ஆனந்த நிலையில் பகவானோட கருணையை நினைச்சு, பகவானோட அசாதாரணமான அத்துல்யம் அன்னீக்குள் சாதாரணம் இல்லாத செயல்களே நினைச்சு. அதே மாதிரி தான் ஏகப்பட்ட உதாரணங்களுக்கு நாரதர் வந்து பகவான் வந்து 16,000 மனைவியரோடு எப்படி வாழ்கிறார்னு ஆச்சரியப்படுறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரம்மனமும் முதல் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி எப்படி இப்போ சாதாரண பையன் எப்படி போய் இது பண்ண போகிறான்னு அந்த பசுக்களையும் கண்டுகளையும் இடப்பையங்களும் ஒழிச்சு வைக்கிறாரு. பகவான் எல்லாமா மாறி நிற்கிறாரு, அதுவும் ஆச்சரியம். அதே மாதிரி யசோதம்மா வந்து வாய்க்குள்ள பிரபஞ்சத்தையே பார்க்குறாங்க. நம்ம பகவானோட ஒவ்வொரு செயல்களும் பக்தருக்கு வந்து வித்தியாசமாக சமயத்தில் வந்து பகவான் வந்து அவங்க அதிசயப்படாதமானோ ஆச்சரியப்படாத மாதிரியும், ஆனால் பிருந்தாவனத்தை பொறுத்த மட்டும் அவங்ககிட்ட வந்து வெளிப்படையாக பகவான் வெளிப்படுத்தலை. பகவான் அன்னாடி அவ்வளோ ஆச்சரியகரமான செயல்கள் நடந்தோம், அவங்க கோபர் கோபியர் நந்த மகாராஜா யசோதவங்கள்லாம் ஏதோ ஒரு தேவர்னு தான் நமக்கு பிள்ளையாக பிறந்திருக்குன்னு தான் நினைக்கிறாங்க, பகவான் பிறந்திருக்குன்னு நினைக்கல. அவர் லீலைகள்லாம் அந்த ஒவ்வொருத்தரையும் கொன்னப்போ, சகடாசுரனை கொள்றப்ப, பூதனையை கொன்னப்ப, எல்லாமே அவங்களுக்கு சாதாரணமாக தான் தெரியுது. பூதனையை கொன்னவுடனே யசோதம்மா கூப்பிட்டு கிருஷ்ணரை வந்து உடம்புலாம் கோமியமோ சாணமோ வச்சு கழுவி இது பண்ணுறாங்க. ஏதோ திருஷ்டிப்படுது, யார் யாரும் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. அன்னாடி அந்த திருஷ்டிலாம் போகணும்னு சொல்லிட்டு கோமியமும் சாணமும் வச்சு உடம்புலாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறாங்க. அவரோட அற்ப லீலையில் அவங்க நாடி புரிஞ்சிக்க முடியல. உடனே குழந்தை பொண்ணு முடித்தவுடனே ஆபத்து, ஏதோ என் குழந்தைக்கு ஆபத்து தப்பிச்சுதுன்னு உடனே தூக்கிட்டு வந்து அதுக்கு பாதுகாப்பு தான் தர்றாங்க. அன்னாடி அது வந்து வேறு விதமான பாவம். அங்கே வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்கிட முடியாமல் மகாமாயில யோகமாயை, மகாமாயினா உலகத்தில் மாற்றுறது, யோக மாயில மாட்ட வச்சுறாரு. யோக மாயினா பக்தியிலேயே அவங்களுக்கு பகவானை புரிய விடாமல் பண்ணிக்கிறாரு. ஏன்னா யசோதம்மாவும் நந்த மகாராஜாவும் இவரை புள்ளிய அனுபவிக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. இல்லைன்னா இவர் தெய்வம்னு நினச்சா எப்படி புள்ளியாக கொண்டாட முடியும்? அதனாடி அவங்கள யோக மாயில மறைச்சிடறாங்க. அதே மாதிரி அந்த வாயத்தை வந்து பிரபஞ்சத்தை பார்த்தோடனே மயங்கி உழுந்துடுறாங்க யசோதம்மா. அதுக்கப்புறம் கூட அது என்னமோ ஏதோ ஒரு கனவுமாக இருந்துச்சுன்னு மறந்து போயிடுறாங்க யோகமாயில். அது உண்மையிலேயே பகவானோட அற்புதமான செயல்ன்றதை அவங்க மனசில் நிற்கலை. அதே மாதிரி வசுதேவர் தேவியும் அவங்க பறக்கையில் கிருஷ்ணன் பறக்கையில் சங்கு சக்கர கதாக 4 கையோடு பறக்கிறாரு. உடனே உளுந்து நமஸ்காரம் பண்ணுற பிள்ளைக்கு உளுந்து நமஸ்காரம் பண்ண அப்புறம் பிள்ளைய அப்படியே வளர்க்குறது. அதனாடி உடனே பச்சை குழந்தையாக டக்குன்னு மாறிக்கிறாரு பகவான் வந்து. சமயத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பக்தர்ஸை வந்து அவங்களோட லீலைகள் புரியணுன்றக்க வேண்டி பகவான் வந்து ஒரு சாதாரண மனுஷனாகவே நடந்துக்கிறார். ஆனால் பின்னாடி இவங்க விட்டு போன வரலாறுகள் வந்து மித்த பக்தர்களுக்கு அசாதாரணமாக இருக்கனாடி அவங்க ஆனந்தத்தில் ஆடி பாடணும். ஆனால் அப்போ அவர் இருந்த காலத்தில் இந்த பக்தர்களுக்கு அது சாதாரணமாக்கிட்டார். பிருந்தாவன லீலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கோபுர கோபிரோ நந்த மகாராஜாவோ யசோதாவோ தேவ யாருமே அவரை பெரிய பகவானா அது பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து தங்களுக்குள்ள ஒருத்தராக தான் எல்லாம் விளையாடுறாங்க. கோபர்லாம் இந்த முதுகுல ஏறி இந்த கல் தூக்கி போட்டு விளையாடுவோம், அந்த விளையாட்டுலாம் விளையாடையில அவர் தோத்து போவார், கிருஷ்ணர் தூக்கிட்டு போவார். பலராம் ஒரு ஒருத்தரோட தோத்து போவார், பலராம் ஒரு முதுகில் ஏறி போல தானே அந்த காற்று அடக்க முதுகில் ஏறி வேற போய் அவரை அமுக்க பார்ப்பான். ஆனால் அவன் வரை தூக்கிட்டு போவான்னு நினைக்கிறேன். ஒரு மூச்சு முட்டை இது பண்ணிடுவார். அதனாடி அவங்க வந்து சுத்தமாக துளி கூட பகவான் அவங்களுக்கு தெரியாது. வந்தாவன லீலையில் சாதாரணமாக தான் பகவானை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க லீலைகள் வந்து நடக்கணும், பகவான் வந்து அந்த மாதிரி இருக்க விரும்புகிறாரு, பெரிய ஆளாட்டம் காட்டிக்க விரும்பல. அதே மாதிரி அர்ஜுனனும் வந்து ரொம்ப சகஜமாக தானே தானே இருக்கான், ஏ கிருஷ்ணா யாதவான்னு உன்னை சொல்லிட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்றாரு. செய்யாசனே உன்னோட உட்காந்து ஒன்னா படுத்திருந்தேன், ஒன்னா சாப்பிட்டேன், ஒன்னா தூங்கினேன், உன்னை வந்து சாதாரணமாக தான் நான் மதிச்சேன் அப்படின்னு அந்த விஸ்வரூபம் பார்த்தோடனே நீ இவ்வளோ பெரிய ஆளா எனக்கு தெரியாதே அப்படின்றாரு. அதனால பகவான் வந்து அந்த நட்பு முறை அப்படியே நிற்கிறக்காண்டி அப்படியே இருக்காரு. இங்கேயும் வந்து கோபர்களோட நட்பு ரெண்டு வகையான நட்பு, ஒன்று வந்து அர்ஜுனனோடு இருக்கிறது வேற, கோபர்களோடு இருக்கிற வேற. அந்த மாதிரி அந்த நட்பு அந்த முறையில அஞ்சு பாவத்தில் அந்த நட்பு பாவத்திலே இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் வந்து அதே மாதிரி இவங்க வந்து வாத்சல்ய பாவம் குழந்தையாக கருதுறாங்க, அதனாடி அவங்களுக்கும் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் அந்தந்த முறையில் நடத்துறாரு. இது வந்து துல்லியான், அத்துல்லியான் இல்லை துல்லியான், சாதாரணமாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் பின்னாடி அந்த லீலைகளை கேட்க கேட்க எல்லா பக்தர்களும் அந்த ஆச்சரியமும் இதுவும் பண்ணுறாங்க. இது வந்து கிருஷ்ண அவதாரம் மட்டும், அதே மாதிரி ராம அவதாரம். இன்னைக்கு வந்து யாரோ ஒரு கேள்வி பானுமராட்ட கேட்டாங்க, எதுக்காக வேண்டி இந்த மாதிரி இவ்வளோ பகவான் வந்து இவ்வளோ பெரிய வரலாறுகளும் உள்ள விட்டுட்டு போயிருக்காரு, சும்மா ஒரு நினைச்ச ஒரு நொடியில் எல்லா காரியத்தையும் முடிச்சிருக்கலாமே. அவர் இவ்வளோ பெரிய அவதாரம் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பம், ராம அவதாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீதையாக கடந்து கொண்டு போ 12 வருஷம் அந்த வனவாசம் இருக்க, அதுக்கப்புறம் 14 வருஷம் வனவாசம், அதுக்கப்புறம் சீதையை கடத்துக்கோ, அதில் சீதை கடத்து போக துன்பப்பட்டு அவர் ராமனை பார்த்தீங்கன்னா அழுகிறது, இது சங்கடப்படுறது எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பகவான் எதுக்கு ராவணனை கொல்லணும், அவர் பகவான் ஆச்சு நினைச்சா ஒரு நிமிஷத்தில் கதையை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்போ தான் உண்மையில் வந்து பகவான் வந்து ஆயுதம் எடுத்து கூட கொல்லணும்ல, சுதர்சனம் வச்சு அது பண்ணலாம், அவர் மனசாலே கொல்ல முடியும், முடியணும்னு நினைச்சா முடிஞ்சு போகும். ஆனால் பகவான் வந்து இவ்வளோ லீலைகள் நடத்தினது வந்து பக்தர்களுக்காக வேண்டி. இன்னைக்கு அந்த எழுதி வச்ச நாடி தானே, அந்த பகவான் லீலைகள் இவ்வளோ நடத்தின நாடி தானே, இன்னைக்கு பகவான் லீலைகளை வந்து தொடர்ந்து படிக்க நம்ம வந்து இன்னைக்கு பகவானோட அற்புதமான தன்மைகளை உணர்றோம். அதுக்கானத்தினாடி பக்தர் பின்னாடி வர்றவர்களுக்கு, பக்தர்களுக்கு வந்து பெரிய லீலா தனுபி, லீலா தனுபின்னு சொல்கிறார். லீலானா அவரோட லீலைகள், அவதார லீலைகள், அதில் வந்து நிறைய ஆச்சரியமான அசாதாரணமான செயல்களை செஞ்சு விட்டுட்டு போயிருக்கனாடி அந்த வரலாறுலாம் வருது. அதே சமயத்தில் பிரபுபாத பல தடவை சொல்லுவாங்க, கிருஷ்ணன் வந்து சாதாரண மனுஷராக இருந்தாலும் நடித்தாலும் சமயத்தில் அவரை மீறி அவர் சூப்பர் பவரை காமிச்சிருவார் பகவான்றது, அது அப்பப்போ பக்தர்களுக்காண்டின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பக்தியில் பக்குவப்படுற நிலையில் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கணும். இன்னும் பக்குவப்பட்ட பக்தன் வந்து ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வாழ்க்கையில் நம்மளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதே தெரியும். எத்தனையோ கஷ்டங்கள் இருந்து நம்மளை வந்து நகட்டி பாதுகாத்து கொண்டு போகிறது வந்து புரிய ஆரம்பிக்கும். அந்த நிலையில் பகவானோட காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. லைக் வெறும் மெட்டீரியல் விஞ்ஞானியான நியூட்டன் கூட இந்த மாதிரி பிரபஞ்சங்களை எப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிறாருன்னு சொல்லி பகவானோட அற்புதங்களை உணர்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து கிடைச்ச துளி நாலேஜில் அவர் 4 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி உதவுறாரு. ஆனால் ஒரு ப்ரோட்டோடைப் சின்னதாக ஒரு பிரபஞ்சங்களை உருவாக்கி சுத்த வைக்க எவ்வளோ முயற்சியும் எவ்வளோ அறிவும் வேண்டியிருக்குன்னு தெரியுது. அப்போ கோடிக்கணக்கான டன் உள்ள பிரபஞ்சங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தில் சுத்த வைக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுறாளாக இருக்கணும்னு ரியலைஸ் பண்ணுறாரு. அதனாலே தான் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள் ஆயிடுறாங்க. தமிழை சொல்கிற மாதிரி குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாதுன்னு வாங்க. குடத்தில் தண்ணி பிடிச்சிங்கன்னா குறையா இருந்துச்சுன்னா கொண்டு போல தொடக்கு தொடக்கு தொடக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும், வலியவும் செய்யும். அதே மாதிரி அறகுற ஞானம் உள்ளவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. நிறைகுடம் தழும்பாதுன்னா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தழும்பாது, ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம கண்டு கடைசியில் நியூட்டன் சொல்கிறாரு, இந்த மாதிரி கடலோரம் வந்து சில சிப்பிகளை பொறுக்கியிருக்கேன், இன்னும் கடலுக்குள்ளே ஏகப்பட்ட முத்துக்கள் இருக்குன்னாக்கோ. இவர் பொறுக்குனது சிப்பின்றார், பெரிய சயின்டிஸ்ட். ஆனால் சிப்பின்னா கடலை உருப்படாத விஷயம், ஓடு அதான் பொறுக்கியிருக்கேன், கடலுக்குள்ள ஏகப்பட்ட முத்து இருக்குன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க ஹம்பிள் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி பகவானோட அற்புதமான லீலைகள் வந்து ஈவன் ஜட வாழ்க்கை விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து அந்த மெட்டீரியல் ஸ்டடீஸை பார்க்குறானா மெட்டீரியல் பொசிஷனை படிக்கிறனாலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதான் அந்த ரெண்டாவது காண்ட ஆரம்பத்தில் வரும்னு நினைக்கிறேன். பகவானை வந்து அசிட்டிஸ் அவரை பகவானை புரிஞ்சுக்கிற முடியாதவங்களுக்காக வந்து இந்த அது என்ன பேர் விஸ்வரூபத்துக்கு ஈக்குவலாக வரும் அந்த அந்த ஜட இயற்கை மூலமாக புரிஞ்சுக்கிறது விராட ரூபம். விராட ரூபம் விராட ரூபம் வர்றது ரெண்டாம் காண்டம் தானே. ரெண்டாம் காண்டத்தில் ஆரம்பத்தில் அவருடைய மரங்கள்லாம் அவர் உடம்புல உள்ள மொழி அந்த மாதிரி ரெண்டாம் காண்டம் தானே. ஆனால் அந்த விராட ரூபம் அதாவது இந்த மெட்டீரியல் பீப்புளும் பகவானை வந்து ஒரு உருவம் உள்ளவராகவும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்காக வேண்டி பகவான் வந்து இந்த விராட ரூபத்தில் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மாதிரி நியூட்டனு அதே மாதிரி ஐன்ஸ்டீன் உங்க மாதிரி விஞ்ஞானிகள்லாம் தீபா படிக்கையில் அவங்க விராட ரூபத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சாதாரண வாழ்க்கையில் புரியலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சேட்டலைட் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இருந்தோம். அப்போ வந்து ஒரு சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான காம்பனன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த காம்பனன்ஸில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் சேட்டலைட் விழுந்துடும். சைனா வந்து எத்தனை கண்ட்ரோல் சிஸ்டம், எவ்வளோ சயின்டிஸ்ட், எவ்வளோ பிரெயின் உட்காரணும், எவ்வளோ அதை லான்ச்சிங் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ்க்கு அது மேன் ஓவரிங்னு வாங்க, அதை மேன் ஓவரிங் பண்ணி அதை வந்து ஆர்பிட்டில் நிப்பாட்டுற மட்டும் பெரும்பாடு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இது வந்து சும்மா 600 kg 700 kg சைஸில் ஒரு சின்ன குட்டி சேட்டலைட்டு. அதை முதல்ல லான்ச்சிங் பேட்லேருந்து அந்த ராக்கெட் சரியாக லான்ச் பண்ணணும். லான்ச் பண்ணி இது அந்தரத்தில் விட்டுரும். அதுக்கப்புறம் அதில் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் அனுப்பி அதுக்கு அது பண்ணணும். அதை வந்து ஒழுங்கு பண்ணணும். ஃபயர் த்ரஸ்டர்ஸ் ஃபயர் பண்ண த்ரஸ்டர்ஸ்னு சொல்லி 3 ஆக்சிஸ்லேயும் த்ரஸ்டர் ஃபயர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபயர் அதிகமாக ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அதோட லைஃப் டைம் குறைஞ்சிரும். அதான் ஃபியூவல் தான் அதோட லைஃப் டைம். சேட்டலைட்டோட சாலிட் ஃபியூலில் லிக்விட் ஃபியூல் வச்சுருப்பாங்க. அந்த ஃபியூல் வந்து த்ரஸ்டர்ஸ் ஃபயர் பண்ணி ஆர்பிட் கொண்டு வர்றதுக்கு சமயத்தில் ரொம்ப 80% ஃபியூல் போச்சுன்னா 20% தான் பாக்கி இருக்கும் அந்த சேட்டலைட்டு பின்னாடி லைஃபுக்கு. அந்த முடிஞ்சவொடனே கீழே வந்து விழுந்தோம். அந்த மாதிரி சின்ன ஒரு less than 1 ton சேட்டலைட்டை நம்ம மெயின்டைன் பண்ண இவ்வளோ கஷ்டம்னா இந்த சந்திரன் வந்து அதுவும் ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வருது. எவ்வளோ பெரிய கிரகம், எந்த கண்ட்ரோலில் அது சுற்றி வருது இமேஜினே பண்ண முடியாது. நம்ம வந்து சும்மா அந்த 1 ton சேட்டலைட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளவு லான்ச்சிங் பேடு அது இதுன்னா. அப்போ அதை யார் லான்ச் பண்ணி விட்டா, மூணை யார் லான்ச் பண்ணி விட்டா, அது எப்படி ஆர்பிட்டில் நிற்குது, இத்தனை கோடிக்கணக்கான வருஷம் ஆர்பிட்டில் இருக்குது, நம்மது வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷம் ஆர்பிட்டில் நிற்குது அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆர்பிட்டில் இருக்க முடியலை, ஏன்னா ஃபியூல் காலியாகிடுது வந்து விழுந்துருது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பில் பார்த்தோம்னா, டீப்பாக பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அசாதாரணமான செலுக்கு. நமக்கு சாதாரணமாக நினைக்கிறது இதுதான் அசாதாரணம். ஆனால் இந்த சூரியனும் சந்திரனும் எப்படி எல்லாம் ஆர்பிட்டில் இருக்குது, ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்னு பெரிய அசாதாரணமானது நினச்சி பார்க்க முடியாது. அதான் இந்த சூரியன் ஒரு சின்ன சேட்டலைட்டை பூமியை சுற்றி சும்மா ஒரு ரொம்ப பக்கத்தில் தான் விடுவாங்க, ஒரு less than 100 kilometers நம்ம ரொம்ப கம்மியான தூரத்தில் விடுறதான். அதுக்கே இந்த மாதிரி பாடுபட வேண்டியிருக்குன்னா ரியலி வந்து பகவானை வந்து யார் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலில் எல்லாத்தையும் வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணலாம். அந்த ஒன்றும் இல்லாதவங்க வந்து வானத்தில் அண்ணாந்து பார்க்கல, இந்த சந்திரனும் சூரியனும் நட்சத்திர கூட்டங்களும் எப்படி அதெல்லாம் அதாவது பொசிஷனில் நிற்கிது. நட்சத்திரம் ஒவ்வொன்றுமே பெரிய எரியக்கூடிய கோலங்கள். அந்த மாதிரி அந்த ஒளியும் இதுவும் எப்படி மெயின்டைன் ஆகுது, இந்த மாதிரிலாம் யார் இதை அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறா, யார் இதை அப்புறம் மேனோவரிங் பண்ணுறா, யார் இதை மெயின்டைன் பண்ணுறா. நமக்கு தெரியுது நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறோம், ஒரு ஃப்ளைட்டோ ஒரு இதோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனை ஃபெயிலியர் ஆகுது. ஒன்றில் ஒரு சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது, என்ன ரயில்வே லைனில் சிக்னல் சுமார் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ட்ரெயினை முட்டி என்னத்தே ஆகாது. இதெல்லாம் பயங்கரமான ஸ்பீடில் சுற்றி வருது இந்த கிரகங்கள்லாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கிரகங்கள் சுற்றணும்னா அந்த வெலாசிட்டி மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸ் அதிகமாகறனாடி அதோட மொமெண்டமும் அதிகம். அதெல்லாம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா தூள் தூளாக சிதறிப்போம். அந்த மாதிரி இதில் ஒரு அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேறு இருக்குது, ஒவ்வொன்றும் இழுக்குது, பூமி இழுக்குது, எல்லாம் இழுக்குது. அந்த எல்லா ஃபோர்ஸும் பேலன்ஸில் வச்சால் தான் அங்கிட்டருந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று நெட் ஃபோர்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணி எல்லாம் அந்த பொசிஷனில் சுற்றுது கரெக்டாக. அதில் வந்து ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அந்த பேலன்ஸ் ஃபோர்ஸ், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸு அது உடனே வந்து அந்த கிரகம் வந்து முட்டிடும். ஆனால் அந்த வால் நட்சத்திரம் கிராஸ் பண்ணும்போது நிறையா கல்லுக வந்து பூமியில் உள்ளது. ஏன்னா அந்த பூமியோட ஆகர்ஷண சக்தி நாடி இழுத்து அந்த அதில் உள்ள பாதி இது கீழே வந்து உளுந்துடும், பூமிக்குள்ளே வந்து பெரிய பெரிய கிரேட்டர்னு வாங்க குழி, பெரிய பெரிய குழிலாம் உண்டாகும் பூமியில், அது வந்து முட்டும் போது அந்த கல். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரபஞ்ச இயக்கம் ஒன்றே போதும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளோட சிம்பிள் பொசிஷனே பாருங்க, இப்படி பூமியில வந்து பால், ஒரு சின்ன பால் மேல ஒரு எறும்பு வச்சு சுத்தினோம்னா எறும்பு டொப்புன்னு உளுந்துரும். ஆனா நம்ம வந்து இந்த பூமி வந்து உருண்டு, அது மேல எல்லாரும் நிக்கிறோம். நம்ம வந்து எல்லாம் நெட்டுக்கு நிக்கிற மாதிரி இருக்கோம், ஆனா சுத்துது இது பண்ணுது அந்த மாதிரி யார் அந்த ஃபோர்ஸ்ல நிப்பாட்டி வச்சிருக்கா? அதெல்லாம் வந்து சிம்பிளா சொல்றேன், நம்ம வந்து அசாதாரணமான்றது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துட்டோம். கோபியர் மாதிரி இல்லை, கோபுரர்கள் மாதிரி இல்லை, நம்ம வந்து அறியாமல் இல்லை சாதாரணமாட்டோம். அவங்க யோகமா மாயில நம்ம மகாமாயில மூழ்கி பகவானோட அற்புதமான செயல்கள் எல்லாம் சாதாரணமா எடுத்துட்டோம். அவங்க யோகமாயில மூழ்கி பகவானோட அற்புதமான செயல்கள்லாம் சாதாரணமா எடுத்தாங்க. நம்ம வந்து மகாமாயில மூழ்கி பகவான் இவ்வளவு பிரபஞ்சத்தை சுத்தி இவ்வளவு ஒண்ணு ஒண்ணுல சயின்டிஸ்ட் இந்த பாடுபடுறாங்களே, ஒரு சாப்பாடை உருவாக்க முடியுமா? என்னென்னமோ பேசுறாங்க, ஒன்னு ஒரு வெஜிடபிளை உருவாக்க முடியும். சோர்ஸ் கிடையாது, சோர்ஸ் வந்து பகவான் தான். அந்த பூமி உண்டாக்குறோம் யாரோ அன்னைக்கு அந்த ஒரு மேஜிக்ல படிச்சேன், ஒரு துளி ஒரு பிரெட் பீஸை வந்து ஒரு பிளட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ ஃபேக்டரி உண்டாக்குனா ஒரு 4 மைல் நம்ம போதும், அவ்வளோ ஃபேக்டரி செட்டப் பண்ணுமா? மனுஷன் வந்து ஆர்டிஃபிஷியலா அவன் சாப்பிட்ற ஒரு பிரெட்டை வந்து பிளட்டா மாத்தணும்னா, நம்ம எல்லாம் சாப்பிட்ற சோறு இதெல்லாம் அதெல்லாம் பிளட்டா கன்வெர்ட் ஆனாதானே அதோட பர்பஸ் ஆகுது, அந்த ரத்தமானாதானே உடம்புக்கு பலமாகுது. உள்ளுக்குள்ள இந்த சின்ன மெஷினுக்குள்ள ஒரு பச்சை குழந்த உடம்புல கூட அது பண்ணிடுது. ஆனால் அதை வந்து வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 4 மைல் வருமா அந்த ஃபேக்டரி. புரோட்டோடைப் ஃபேக்டரி, ஒரிஜினல் கிடையாது. அதுல இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்னு ஆயிரக்கணக்கான ப்ராசஸ் பண்ணி அதை பிளட்டா மாத்தணும். ஆனா உள்ளுக்குள்ள யார் இவ்வளவு மேஜிக் மாதிரி இந்த ப்ராசஸ் பண்றா? எப்படி இந்த சிஸ்டத்தை யார் ஒருத்தர் ஃபார்ம் பண்ணா, யார் கிரியேட் பண்ணா? வெளியே அதை நம்ம இமிடேட் பண்ணி டூப்ளிகேட் பண்ண பார்த்தா அத்தனை கிலோமீட்டர் மைல் வருதான் அந்த பிளட்டா மாத்துறதுக்கு. ஆனா நம்ம வாயில சாப்பிட்டது இந்த உடம்புக்குள்ளே பிளட்டா மாறி நம்ம உடம்புல சேர்ந்து மனம் வெளியே வந்துருது. எப்படி இந்த ப்ராசஸ் யாரு பண்றோம் பார்த்தா? ராட ரூபம்னு சொல்லி பாவம், ராட ரூபம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்னு 2வது காண்டம். அந்த பகவானோட மெட்டீரியல் நேச்சர்லே பகவான நம்பாதவனுக்கும் நம்பிக்கை வரும், அதுக்குதான் ராட ரூபத்தை அப்படி உருவாக்கி வச்சிருக்காரு. பெரிய இமயமலையும் 90 கொசுவையும் பிரபாதா சொல்ற, நீ ஃபிளைட்டு கண்டுபிடிச்சுன்னா ரொம்ப ஆனந்தப்படுற, கொசும் ஒரு ஃபிளைட்டு தான், அந்த சைஸுக்கு ஒரு ஃபிளைட்டு பண்ணேன்னு வாரு, விங்குன ரெக்கத்துக்கிட்ட பாட்டு பறக்குது. யாராவது ஒருத்தர் அந்த கொசு அளவுக்கு ஃபிளைட்டு பண்ண முடியுமா? அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலர் இருக்காரு, அதுக்குள்ள பைலட் இருக்காரு, எல்லாம் இருக்காரு, யார் பண்ண முடியும்? நிறைய சொல்லிட்டே போனாங்க. அசாதாரணமானது வந்து பக்குவப்பட்டவனுக்கு அசாதாரணமா தெரியுது, இல்லைன்னா கதையா தெரியுது, இல்லைன்னா சாதாரணமா தெரியுது. பிரபாத சொன்ன மாதிரி கதையா எடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம், இந்த பிரபஞ்சம் வந்து அந்த சேட்டலைட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணனால தெரியுது இவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு 600 கிலோ சேட்டலைட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்கு, இது வந்து பூமி சுத்தி இந்த சந்திரன் எப்படி சுத்தி வருது, எத்தனை கோடி வருஷம், எவ்வளவு டன்னு, எவ்வளவு கோடிக்கணக்கான டன்னு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாதம் கி ஜாய். ஸ்வப்ரபாத.